குறைந்த எண்ணிக்கையில் வெளிநாட்டு மாணவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு மீண்டும் வர துவங்கியுள்ளார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக இவர்கள் கோவிட் பெருந்தொற்று காரணமாக வர முடியவில்லை. இது ஆஸ்திரேலிய பொருளாதாரத்திலும் பிற அம்சங்களிலும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு வராத வெளிநாட்டு மாணவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்கின்றார்கள் என்றும், ஏன் அவர்கள் உடனடியாக இங்கு வரப்போவதில்லை என்றும் விளக்குகிறார் பேர்த் நகரில் வாழும் கோவிந்தராஜன் அப்பு அவர்கள். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து கற்று எழுதும் அவர் ஆஸ்திரேலியாவின் சிபிஏ, சிஏ மற்றும் ஏஐஎம் உயர்கல்வி நிறுவனங்களில் உறுப்பினராக இருப்பதோடு பல ஆண்டுகளாக அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவரோடு ஒரு சந்திப்பு. வணக்கம் கோவிந்த் அப்பு அவர்களே.
வணக்கம் ரேசல்.
இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் வெளிநாட்டு மாணவர்கள் மீண்டும் ஆஸ்திரேலியா வர துவங்கியுள்ளார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான் அது. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுக்கு அவர்கள் வர துவங்கி இருக்கிறாங்க?
உள்நாட்டு அமைச்சகம், ஆஸ்திரேலிய உள்நாட்டு அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையின்படி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி திறமை அடிப்படையில் புலம்பெயர்ந்தவர்கள், அதாவது ஸ்கில் மைக்ரெண்ட், அப்புறம் சர்வதேச மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், வெளிநாட்டுல வந்து கோவிட் பாதிப்புனால பெருந்தொற்றுனால பாதிக்கப்பட்டவங்க, அங்கேருந்து வர முடியாத மாணவர்களும், இந்த புலம்பெயர்ந்தவர் ஸ்கில் மைக்ரெண்ட் சார்ந்தவங்களும் வரலாம், திரும்பி நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, அந்தந்த மாநிலம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து இன்னைக்கு நியூ சவுத் வேல், விக்டோரியா, அந்த மாதிரி மேற்கு ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கு, அவங்களோட என்ன ரூல்ஸோ, அவங்க வந்து என்ன நிபந்தனை கொடுக்குறாங்களோ, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டும் அதே முறையில பல்கலைக்கழகங்கள், அங்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள் என்னென்ன சொல்றாங்களோ அதை இந்த சர்வதேச மாணவர்களும் புலம்பெயர்ந்தவர்கள், திறமை அடிப்படையில் புலம்பெயர்ந்தவர்கள் அதை வந்து கடைபிடிச்சிட்டு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேசர்.
சரி, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டில இருந்து அதிகமான மாணவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு மாணவர்கள் என்ன படிக்க வர்றாங்கிறத சொல்லுங்களேன்.
அதாவது பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால வந்து கிட்டத்தட்ட 30%-ல் இருந்து 35% வந்து சர்வதேச மாணவர்கள் வந்து இங்க வந்து படிக்க வராங்க. அதுல பாத்தீங்கன்னா, குறிப்பாக அதுல வரவங்க அதிகமா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனால இருந்து அதிகமா வராங்க. அவங்க வந்து குறைஞ்சது 27%-30% வந்து அவங்க சதவீதம் வந்து அவங்க வராங்க, முதல்ல இருக்காங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து ஒரு 16% மக்கள் வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, டாப்ல வந்து அந்த வரிசையில வந்து நேபாள் வருது, நேபாள், வியட்நாம், கொலம்பியா, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்த 8 நாடுகள் தான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது முதல் 8 நாடுகள்ல வருது, அந்த 30%-35% சொன்ன இல்லையா, அவங்களோட இதுல இவங்க தான் வராங்க நேசல்.
சரி, இப்ப அடுத்து வந்து இப்ப வெளிநாட்டு மாணவர்களாக ஆஸ்திரேலியாவில் தற்போது மொத்தம் எத்தனை பேர் தங்கி இருக்கிறாங்க, இது குறித்த சமீபத்தின் நிலவரம் என்னன்னு சொல்லுங்களேன் கோவிந்த்.
இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அது தமிழில் சொல்லணும்னா கல்வி திறமை வேலைவாய்ப்பு துறை, அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது மாதம் மாதம் அந்த அறிக்கையை கொடுப்பாங்க. அதன்படி நமக்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கான அறிக்கை வந்து வந்திருக்கு. அந்த அறிக்கையின்படி அதாவது 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. வெளிநாட்டு சர்வதேச மாணவர்கள் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்ரோல்மெண்ட் பண்ணவங்க, எவ்வளோ பேர்லாம் வந்து படிக்கிறதுக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து எவ்வளோ பேர் வந்து எத்தனை நபர்கள் வந்து படிக்க தொடங்கிட்டாங்க. அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா, படிக்க தொடங்கியவங்க, அதாவது கமன்ஸ்மெண்ட்னு நம்ம சொல்கிறோம், அதில் வந்து 247,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க செப்டம்பர் கணக்கு பிரகாரம். ஆனால் என்ரோல் பண்ணவங்க வந்து 679,000 பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் கணக்கு பிரகாரம். இது வந்து 2019 கோவிட் நடந்தப்ப வந்த நிலவரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் பார்க்கும்போது 432,000 நம்பர் வந்து கம்மியாக இருக்கு ரேசல். இதுதான் அந்த மாணவர்களோட பற்றிய விவரம்.
சரி, இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக இப்போ கோவிடோடு நாம் இருக்கிறோம். இப்போ இந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக சர்வதேச மாணவர்கள் வர முடியலை. இந்த காரணத்தினால ஆஸ்திரேலிய பொருளாதாரத்திலையும் சரி, பிற அம்சங்களிலையும் சரி, நமக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்பதாக உங்களுக்கு என்னப்படுது?
இது வந்து பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது பாதிப்பு அப்படின்னு பெரிய லெவல்ல பார்க்கும்போது பாதிப்பு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வதேச மாணவர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 30%-35% வந்து அவங்களோட வருமானத்தை நம்பி இருக்காங்க. அதாவது அவங்க கட்டுற வந்து கல்வி கட்டணம், அப்புறம் கல்வி கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல், அவங்க தங்குற ஹாஸ்டல் செலவு, அந்த மாதிரி செலவு வந்து, இப்ப கல்வி கட்டணம் பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கல்ல இங்க படிக்கிற மாணவர்களோட அவங்களுடைய கட்டணம் வந்து அதிகமா இருக்கும். அந்த கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகங்கள் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கும் மற்ற மாணவர்களுக்கான செய்ய சேவைகள் அந்த அதாவது அங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அதுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா 30% ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு நமக்கு வருமானமா இருக்கு. சோ அது வந்து நமக்கு பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சர்வதேச மாணவர்கள் வந்து 20 மணி நேரம் வந்து வாரத்துல 20 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் அவங்களோட விசாவோட இது பிரகாரம் அந்த விசாவோட கண்டிஷன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா அது பிரகாரம் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். அந்த 20 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ற இவ்வளவு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, குறிப்பா 1,00,000 பேர் நீங்க வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து 20 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா ஸ்டூடெண்ட் விசால. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாத அந்த வேலைக்கெல்லாம் வந்து ஆளுங்க இல்லாத சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நீங்க பல இடத்துல பார்க்கலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ அல்லது நிறைய இடத்துல வந்து வேகன்சி அதாவது வேலை இருக்கு வேலைக்கு வந்து ஆள் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து முக்கியமா காரணம் பாத்தீங்கன்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. அவங்க எல்லாம் வராதனால வந்து அந்த பிரிவுல வந்து நமக்கு ஆளுங்க கிடைக்காம சூழ்நிலை இங்க இருக்கு. அது வந்து பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா நீங்க வேலைக்கு வந்து வேலை இருக்கு ஆனா ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். சோ அது ஒரு பொருளாதாரத்துல ஒரு பாதிப்பு கேட்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சர்வதேச மாணவர்கள் வந்து இங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது அந்நிய செலாவணின்னு நம்ம சொல்றோம். அந்த அந்நிய செலாவணி வந்து குறைஞ்சிரும். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வெளிநாட்டு பணம் வரும்போது நம்ம ஊர் ஆஸ்திரேலிய கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதாவது அதோட மதிப்பு வந்து சர்வதேச அளவில் அதிகமாகும் அது வந்து இங்க குறைஞ்சி காணப்படும். இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துல ஒரு செயின் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது இதோட ஒண்ணு வந்து இன்னொன்னு சார்ந்து நமக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இது வந்து பொருளாதாரத்துல வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
சரி, இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக வெளிநாட்டு மாணவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரலை அப்படின்னு அரசின் தரவு சொல்றதா சொல்றீங்க இல்லையா? அப்படி இங்கே வரலைன்னா அவங்க வேற எந்த நாட்டுக்கு தான் போறாங்க? அப்போ அப்படி மாணவர்கள் வந்து அப்படி வராமல் இருக்கின்ற அல்லது வேற நாடுகளுக்கு போகின்ற மாணவர்களை எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியா மீண்டும் கவர்ந்து இழுக்கும் வாய்ப்பு இருக்கா? எப்படிப்படுது?
முதல் கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே வர முடியல, சரி எங்கே தான் போறது? இப்போ பார்த்தீங்கன்னா 2019 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோவிட் பெருந்தொற்று வந்து எல்லா உலகத்துல வந்து எல்லா இடத்துலையுமே இது பாதிப்பை ஏற்படுத்திச்சு 2019. ஆனா வந்து அந்தந்த நாடுகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து மெயினா எங்க போறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க அல்லது யூகே யுனைடெட் கிங்டம் போறாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா அமெரிக்கா போறாங்க. சரி, இந்த 3 கண்ட்ரிக்கு தான் வந்து அதிகமா நம்ம மக்கள் வந்து படிக்க போறாங்க வெளிநாட்டு சர்வதேச மாணவர்கள். இப்போ ஆஸ்திரேலியால வந்து 2019 எல்லா ஊர்லயுமே இந்த கண்டிஷன்ஸ் இருந்தது, எங்கேயுமே நம்ம போக முடியாது, யாருமே எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையில நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணோம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா 2020 அப்புறமா இந்த வேக்சினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கவே தடுப்பூசி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன், அப்ப வந்து படிப்படியா வந்து தளர்வுகள் நீக்கினாங்க. குறிப்பா வந்து யூகேல பாத்தீங்கன்னாக்கா தளர்வுகளை வந்து 3/4 நீக்கிட்டாங்க, நீங்க வரலாம் உள்ள. அமெரிக்கால பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சாதாரணமா இங்க இருந்து போக முடியும். ஆனா வந்து ஆஸ்திரேலியால மட்டும் இன்னும் வந்து தளர்வுகள் வந்து இப்பதான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2 வருஷத்துக்கு அப்புறமா. யூகேல எல்லாம் லாஸ்ட் இயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப மாணவர்கள் வந்து எங்கேயுமே போக முடியாம 2 வருஷமா இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. சரி, என்னதான் பண்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் வந்து யூகே வந்து ஓபன் பண்ணவே எல்லாரும் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் யூகேல வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து அதிகமா இருக்கு, மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தரவை வந்து நமக்கு சென்ற வாரம் வந்து புள்ளியியல் துறையில இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதன் பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு ஆஸ்திரேலியா வராத மாணவர்கள் யூகேக்கும் அடுத்ததா அமெரிக்காவுக்கும் போறதா தான் நமக்கு தகவல் வந்திருக்கு ரேசல்.
சரி, அப்படி பார்த்தா வந்து இந்த மாணவர்கள் எதிர்காலத்துல மீண்டும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
சென்ற வாரம் வந்து கட்டினா ஜாக்சன் அப்படின்னு அந்த ஆஸ்திரேலியாவோட பல்கலைக்கழகங்களோட கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு இங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதோட சிஇஓ அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வருஷமா நமக்கு வராதது வந்து அவங்க முதல் வருஷம் படிக்க வரலன்ற போது 2வது வருஷமே இருக்க மாட்டாங்க, 3வது வருஷம் இருக்க மாட்டாங்க, 4வது வருஷம் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அவங்களோட எஃபெக்ட் வந்து 4 வருஷம் பாதிக்குது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது சரியாகி போறதுக்கு வந்து இன்னொரு 3-4 ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து இந்த கோவிட் பெருந்தொற்றோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைய 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 இது வந்து படிப்படியா மேலே ஏறும். ஆனா இது உடனடியா இன்னைக்கோ நாளைக்கோ ஆகாது ரேசர், இது வந்து இன்னொரு 3-4 வருஷத்துக்கு நம்ம இந்த நிலைமை வந்து சரியாகிறதுக்கு என்னோட கணிப்பு வந்து ஒரு 4 வருஷம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கட்டினா ஜாக்சன் இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களோட கூட்டமைப்போட சிஇஓ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது 1.8 பில்லியன் வந்து சென்ற ஆண்டு வந்து யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் வந்து அவங்களோட ஃபீஸை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்களாம் 1.8 பில்லியன். அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையா இருக்கு, அதாவது டைரக்ட் ஃபீஸ் மட்டும் நான் சொல்றது 1.8 பில்லியன். ஸோ இது வந்து ஒரு 2019 நம்ம அந்த அளவுக்கு நஷ்டமாயிருக்கோம். 2020-21 ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த வருஷம் எப்படி போகுன்றது நம்ம பார்க்கணும்.
மிக்க நன்றி கோவிந்த் அப்பா அவர்களே, தெளிவான விளக்கம், நல்ல அலசல், மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரேசல், நன்றி.